ಓಂ ಅಜ್ಞಾಂತಿ ಮಿರಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನ ಚಲಾಗಯ ಸತ್ಸಿರುಂ ಮಿಳಿತಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸಾವಿದಂ ಮೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಕದಾಮಯ್ಯಂ ಕದಾತೀಂ ಸ್ವಪದಾಂತಿಕಂ ವಾಂದೇಕಂ ಶ್ರೀ ಗುರು ಶ್ರೀಯುಧ ಪದ ಕಮಲಂ ಶ್ರೀ ಗುರು ವೈಷ್ಣವಾಂಶ ಶ್ರೀ ರೂಪಾಂ ಸಾಗರಜಾದಂ ಸಗಗನ ರಘುನಾಥಂ ಸಂಸ ಜೀವಂ ಸಾತ್ವೈದಂ ಸಾವಧೂತಂ ಪರಿಜನ ಸಹಿತಂ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ದೇವಂ ಶ್ರೀರಾಧಾ ಕೃಷ್ಣ ಪಾದಾಂ ಸಗನ ಲಲಿತ ಶ್ರೀ ವಿಶಾಖಾಂಶ. ನಮಃ ಓಂ ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೇ ಜಯಪದಾಗ ಸ್ವಾಮಿ ನಿಧಿ ನಾಮನೆ. ನಮೋ ಆಚಾರ್ಯ ಪಾದಾಂತಾಗಿರೋಪ್ರಾಯಣೆ ಗೌರಗದಾಮದಾಯ ನಗರ ಗ್ರಾಮಧಾರಿಣೆ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕೀ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮ ಪಂಕಜನಾಭಾಯ ನಮ ಪಂಕಜಮಾಲಿನೇ ನಮ ಪಂಕಜನೇತ್ರಾಯ ನಮಸ್ತೆ ಪಂಕಜಾಂಗ್ರಿಗೆ. ஹரே கிருஷ்ணா. இந்த மங்களகரமான தாமோதர மாதத்தில் கார்த்திகை விரதத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்றைக்கு வந்து நம்ம முராரி குப்தருடைய மறைவு தினத்தை பற்றி கலந்து பேசிக்கிருக்கிறோம். முராரி குப்தர் சைத்தன்யமாவுடைய சகாக்களில் வரக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பக்தர். சைத்தன்யமாவுடைய சகாக்கள் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய வைபவங்களை பற்றி நம்ம ஏதோ ஓரளவு தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். ஏன்னா சைத்தன்யமாவுடைய சகாக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. காரணமற்ற கர்ணி உடங்க சைத்தன்யமாபு எப்படி ஒரு காரணமற்ற கர்ணி உள்ளவரோ அதே போல அவர் சகாக்களும் காரணமற்ற கர்ணி உள்ளவங்க. சைத்தன்யமாபு சகாக்களை பற்றி வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் நம்ம படிக்கிறதுனாலையும் அவங்களுடைய வைபவங்களை நம்ம கலந்து பேசுகின்றதுனாலையும் நமக்கும் சைத்தன்யமாபுடைய மேல தூய்மையான அன்பு ஏற்படும். ஏன்னா சைத்தன்யமாபு சகாக்கள் அவர் மேல தூய்மையான அன்பை வெளிப்படுத்தினாங்க. அவருடைய வைபவங்களை நம்ம கலந்து பேசும்போது நமக்கும் படிப்படியா அவங்களுடைய காரணமற்ற கர்ணினால சைத்தன்யமாபுடைய தூய்மையான அன்பு ஏற்படும். அப்படி சைத்தன்யமாபு மேல ஒரு தூய்மையான அன்பை வெளிப்படுத்தினா முராரி குப்தர். அவரை பற்றி கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற புஸ்தகத்துல கவிகர்ண பூர்ணாங்கிற ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, முராரி குப்தோ ஹனுமானங்கத ஸ்ரீ புராணந்தர யஸ்ரீ சுக்ரீவ நாமாசி கோவிந்தானந்தே வச. ஸோ கவிகர்ண பூர்ணர் என்ன சொல்றாருன்னா, முராரி குப்தர் கிருஷ்ணருடைய லீலையில், அதாவது சைத்தன்யமாபு லீலையில வரக்கூடிய முராரி குப்தர் ராமர் லீலையில ஹனுமானா இருந்தவர். ராமருடைய லீலையில சேவகனா இருந்த, ராமருடைய நித்தியமான சேவகனான ஹனுமான் சைத்தன்யமாபு லீலையில முராரி குப்தர் அவர். அதே போல புரந்தரன் ஆச்சாரியர் அங்கதன் புரந்தர ஆச்சாரியர் சைத்தன்யமாபு லீலையில வரார். அதே மாதிரி கோவிந்தானந்தான் ஆச்சாரியர், அதாவது சுக்ரீவன் ராமருடைய லீலையில சுக்ரீவன் கோவிந்தானந்தரா வரார் அப்படின்னு கௌரகண தேச தீபிகாங்கிற புஸ்தகத்துல கவிகர்ண பூர்ணர் மேற்கோள் காட்டினார். முராரி குப்தர் அவருடைய திருநாமம் ரொம்ப விசேஷமானது. குப்தா அப்படின்னா மறைந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். முராரி அப்படிங்கிறது கிருஷ்ணரை குறிக்கக்கூடியது. கிருஷ்ணருக்கு முராரின்னு ஒரு திருநாமம். கிருஷ்ண வேற சைத்தன்ய மகாப்பிரு வேற இல்லை, அதனால இந்த முராரிங்கிறது சைத்தன்ய மகாப்பிரு குறிக்கக்கூடியது. இப்போ முராரி குப்தாங்கிற திருநாமத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு ஆச்சாரியர், சைத்தன்ய மகாப்பு எப்பவுமே ஒரு இதயத்தில் மறைந்திருப்பார். முராரி குப்தருடைய இதயத்தில் எப்பவுமே சைத்தன்ய மகாப்பு குடிக்கொண்டிருக்கார். அதனால அவர் முராரி குப்தருங்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுறார். முராரி குப்தர் ஒரு வைத்திய குடும்பத்தில் தோன்றினார். மருத்துவ ஆயுர்வேத வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தில் தோன்றினார். சில்ஹெட் அப்படிங்கிற சில்ஹெட்டுங்கிற கிராமத்தில் அவர் தோன்றினார். அந்த டிஸ்ட்ரிக்டில் சில்ஹெட்டுங்கிற டிஸ்ட்ரிக்டில் முராரி குப்தர் தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய காரணமற்ற கர்ணியை தன்னுடைய பக்தர்கள் மூலமாக தன்னுடைய சகாக்கள் மூலம் இந்த உலகத்துக்கு வழங்குறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களை எப்படி அனுப்புறாருன்னா, அவங்க எந்த குடும்பத்தில் தோன்றினாலும் அவங்க உன்னதமான பிரேமத்தை வெளிப்படுத்த முடியுங்கிறத காண்கிறார். சைத்தன்யமாபுரே இதை அவருடைய திருவாயிலிருந்து சொல்றார். முராரி குப்தர் ஒரு சாதாரணமான மருத்துவராக நினைக்க வேண்டாம். முராரி குப்தர் வந்து இந்த உடலை தூய்மைப்படுத்தக்கூடியவர் மட்டும் இல்லை. பொதுவாக மருத்துவர்கள் வந்து உடலுக்கு ஏற்புடைய ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடியவங்க. ஆனால் முராரி குப்தர்கிட்ட யார் வைத்தியத்துக்கு வந்தாலும் அவர் வந்து உடல் வியாதி மட்டும் போக்க மாட்டாராம், அந்த ஜட வியாதி ஜீவாத்மாக்குள்ள ஜட வியாதியும் போக்கி அவங்கள வந்து அந்த ஆத்மா வந்து தூய்மைப்படுத்தக்கூடியவர் மிக உன்னதமான ஒரு பாகவத பக்தர்னு சைத்தன்ய மகாபிரபு அவர் புகழ்றார். இப்படி முராரி குப்தர் எல்லாருடைய பௌதிகவாதிகளும் போக்கக்கூடியவர். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சகாக்களையும் அனுப்பிச்சு வைக்கிறார். சிலர் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடியே தோன்றுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்னாடி ஜெகநாத மிஸ்ரர், அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூரர், இந்த மாதிரி சில ஆச்சாரியர், முகுந்த தத்தா, இந்த மாதிரி உள்ளவங்க தோன்றுறாங்க. அதே போல முராரி குப்தரும் சைத்தன்மாவுக்கு முன்பே தோன்றுகிறார். சைத்தன்மாவுக்குனால அவர் முன்பே அனுப்பப்பட்டார். அவருடைய காரணமற்ற கண்ணினால முராரி குப்தர் இந்த உலகத்தில் தோன்றார். அப்போ அவர் அந்த சீல்கேட்டுங்கிற கிராமத்தில் தான் அவங்க முதல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க குடும்பம் வந்து நவதீபத்துக்கு குடிபெயர்றாங்க. நவதீபத்தில் குடிபெயர்ந்த முராரி குப்தர் ஜெகநாத மிஸ்ரோடைய வீட்டு பக்கத்திலே குடியிருக்கார். அதனால இப்போ நம்ம நவதீப்பில் பார்த்தோம்னா முராரி குப்தருடைய ராமர் கோவில் நம்ம இந்த சைத்தன்மாவுடைய அவதார ஸ்தலத்துலேருந்து கொஞ்சம் அந்த ஒரு பாதி அந்த வயல் வழியாக போனோம்னா அவருடைய ராமர் கோவிலை போய் நம்ம தரிசிக்கலாம். முராரி குப்தர் சைத்தன்மாவுடைய வீட்டு பக்கத்திலே குடியிருந்தாங்க. அவருடைய குழந்தை பருவ லீலைகள் அவர் நிறைய இருந்ததாக சொல்லப்படுது. சைத்தன்மாவுடைய நவதீப்பில் புரிந்த லீலைகள், அவருடைய பால்ய லீலைகளில் அவர் ரொம்ப அருமையாக பங்கெடுத்துருக்கார். சைத்தன்ய பாகவதத்தில் என்ன மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்குன்னா, சைத்தன்ய பாகவதம் 1வது காண்டம் 2வது அத்தியாயம் 98-99 ஸ்லோகத்தில் சைத்தன்ய மகாபிரபு முன்பாகவே முராரி குப்தர் தோன்றியதா அங்கே மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. அவர் சந்திரசேகர ஆச்சாரியருடைய சிஷ்யராக சொல்றப்பற சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருத்தர் சந்திரசேகர ஆச்சாரியார், அவரும் சைத்தன்ய மகாபிரபு முன்பாகவே தோன்றியிருந்தார். அவருடைய சிஷ்யராக சொல்லப்படுறார். சைத்தன்ய மகாபிரபுடைய சைத்தன்ய மகாபிரபு வந்து கங்காதாச பண்டிதர்கிட்ட சாஸ்திரம் படிச்சிருந்தார். அந்த கங்காதாசர் பண்டிதர்கிட்ட தான் முராரி குப்தரும் சாஸ்திரம் படிச்சுட்டு ஒரு வகையில் பார்க்க போனால் முராரி குப்தர் சைத்தன்மாப்புடைய மூத்த மாணவராகிறார். சீனியர் ஸ்டூடெண்ட் சைத்தன்மாப்புக்கு அவர் சீனியர் ஸ்டூடெண்ட், மூத்த மாணவராக இருக்கார். ஆனாலும் நிமாய் பண்டிதர் நிமாய் சைத்தன்மாப்பு அவர் வந்து தன்னுடைய பிரேம நிலையை வெளிப்படுத்துறதுக்கு, அவர் வந்து கிருஷ்ணர் மேலே தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி சைத்தன்மாப்பு நிமாய் பண்டிதராக இருப்பார். இப்போ நிமாய் பண்டிதராகிறப்போ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பாண்டித்யத்தை வெளிப்படுத்துவார். அப்படி பாண்டித்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய சைத்தன்ய மகாபிரபு சில சமயங்களில் முராரி குப்தர்கிட்ட வந்து விளையாட்டு பண்ணுவார், அவர்கிட்ட வந்து வாதம் செய்து அவர் ஜெயிப்பார். அப்போது சில சமயம் முராரி குப்தர் ஆச்சரியப்பட்டு போயிடுவார், இந்த நிமாய் பண்டிதர் இவர்கிட்ட என்னால் தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியலையே, இவருடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸும் இவரை பார்க்கும்போது ஒரு சாதாரண நபராகவும் தெரியல, ஆனால் என்னவோ தெரியல இவரை பார்க்கும்போது என்னால் எனக்கு புரியாத ஒரு அன்பு இவர் மேலே ஏற்படுது அப்படின்னு முராரி குப்தர் உணர்றார். சில சமயம் சைத்தன்மாவுடைய ஸ்பரிசமோ அவருடைய உடலோ நிமாய் பண்டிதருடைய உடல் முராரி குப்தர் மேலே பட்டா அவர் ஒரு தன்னை இனம் புரியாத ஒரு ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிறார், ஒரு ஆன்மீக சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்போ அவர் என்ன உணர்ந்தார், கட்டாயம் நிமாய் பண்டிதர் வந்து ஒரு விசேஷமான ஒரு சாதாரணமான மனிதராக இருக்க முடியாதுங்கிறத அவர் உணர்றார். ஆனாலும் சைத்தன்மாவுக்கு நிமாய் பண்டிதர் இருந்தப்போ தன்னுடைய பிரகாச லீலைகளை அவர் வெளிப்படுத்தாம ஒரு பண்டிதர் போல வாழ்ந்துருந்தார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, முராரி பண்டித முராரி குப்தரை பற்றி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு வைஷ்ணவர் இவர். வைஷ்ணவத்துக்கு ஒரு வைஷ்ணவர்களுக்கு ஒரு ஆர்னமெண்ட், வைஷ்ணவருடைய கழுத்தில் அணிந்துக்கூடிய ஒரு ஆபரணம் என்னன்னா பணிவு தான். அந்த பணிவு வந்து முராரி குப்தர்கிட்ட பார்க்க முடியுது அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அவர் நிறைய இடங்களில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக இருந்த சமயத்தில் அவர் தன்னுடைய அப்பாவுடைய சிராத நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக கயா போகிறார். அது ஒரு காரணமாக வச்சுருந்தா போகிறார். அங்கே கயாவில் வந்து அவர் ஈஸ்வரபுரி சந்திக்கிறார். தன்னுடைய காரணமற்ற கருணை ஈஸ்வரபுரி கொடுத்து அவர் தன்னுடைய ஆன்மீக குருவாக எடுத்துன்றார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை சந்தித்து தீட்சை வாங்கினதுக்கப்புறம் அவர் கயாலும் திரும்பி வரும்போது அவர் கௌரங்கலீலை கௌரலீலை செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது அவர் பிரேம கிருஷ்ணர் மேல உள்ள தூய்மையான பிரேமத்தை வெளிப்படுத்துகிறார். சைத்தன்ய மகாபிரபு கயாலேருந்து வந்த உடனே அவர் நிமாய் பண்டிதராக இல்லை, அவர் வந்து கிருஷ்ணர் மேலுள்ள பிரேமத்தை எப்பவுமே வெளிப்படுத்திகிட்டு இருந்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி கிருஷ்ணர் மேலுள்ள பிரேமத்தை வெளிப்படுத்துறாங்கிறத ஸ்ரீமான் பண்டிதத்திலிருந்து முராரி குப்தர் கேட்டு தெரிஞ்சின்றார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ்தவர் வீட்டுக்கு வரார். ஸ்ரீவாஸ்தவர் வீட்டில் முராரி குப்தர் இருந்தார். அவரை பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அப்போது அங்கே முராரி குப்தர் அவர் பறியின்றிருக்கிற ஒரு அவர் தண்ணி குடிக்கூடிய பாத்திரம், அந்த பாத்திரம் வந்து ஒரு உருண்டையாக இருக்கும், உருண்டையான ஒரு பவுல் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அந்த இடத்துல முராரி குப்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அங்கே வராக அவதாரமாக தோன்றார். வராக அவதாரம் எடுத்து அந்த முராரி குப்தருடைய அந்த அவர் தண்ணீர் பருகின்ற அந்த பாத்திரத்தை தன்னுடைய கூரிய தந்தங்களால் தாங்கிட்டு ஒரு பயங்கரமாக கர்ஜிச்சு அவரை சந்தோஷப்படுத்துறார். அவருக்கு வராக ரூபமாக தரிசனம் கொடுக்குறார். அதை பார்த்தோடனே முராரி குப்தர் அந்த ஆன்மீக அதிர்ச்சியில் அவர் அந்த சைத்தன்ய மகாபிரபு அந்த வெளிப்படுத்த அந்த வராக அவதாரத்தை பார்த்தோன்னே முராரி குப்தர் மூர்ச்சி அடைகிறார். திரும்ப தன்னுடைய நினைவு வந்து அவர் சைத்தன்ய மகாபிரபு துதித்து பாடுறார். சைத்தன்ய மகாபிரபு லீலைகளையும் அவர் வராகராக தோன்றி தன்மன் நிற்கிற அந்த வைபவங்களையும் பாடுறார். அப்போது சைத்தன் மகாப்புடைய அந்த காரணமற்ற கண்ணி அவருடைய முராரிகுப்தருக்கு அங்கே கிடைக்குது. இந்த நிலையும் சைத்தன்ய பாகவத்தில் விருந்தாவனதாஸ் தாக்கூரர் மத்திய காண்டத்தில் இதை பற்றி ரொம்ப வரிச்சு சொல்லியிருக்கார். இதே நிலையை வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி வராகாவதை எடுத்த உடனே முராரிகுப்தர் ஜாய் ஸ்ரீ வராகதே பகவானிக்கு, ஜாய் ஸ்ரீ வராகதே பகவானிக்கு, ஜாய் ஸ்ரீ வராகதே பகவானிக்கு ஜெயன்னு சொல்லி தன்னுடைய கால்கள் எல்லாம் குத்திட்டு ஆட ரொம்ப உன்னதமாக இங்கே வராகதை தூய்த்து பாடி கீர்த்தனம் செய்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அங்கே ஹரிநாமதம் செய்கிறாருங்கிறது சைத்தன்ய சரித்ராமிருதங்கிற புத்தகத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி ஆதிலீலை 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தில் மேற்கோள் காமிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சமயம் அவருக்கு ராமராவும் தரிசனம் கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சமயம் ஸ்ரீவாஸ்தவர் வீட்டில் மகாபிரகாசிலேன்னு புரிஞ்சு காமிச்சார். அந்த டைமில் எல்லா பக்தியிலையும் கூப்பிட்டு அவர் தன்னுடைய ஸ்ரீவாஸ்தாவுடைய விஷ்ணுவோடைய ஆல்டரில் போய் உட்காந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் 21 மணி நேரம் அந்த மகாபிரகாசிலேயே நடந்தது. இப்போ எல்லா பக்தர்களையும் கூட்டு அவர் எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்வார். அப்போது சைத்தன்ய மகாபிரபு முராரிகுப்தருக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பகவானாக தரிசனம் கொடுக்குறார். அப்படி தன் முன்னாடி ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் தோன்றியதை பார்த்த உடனே முராரிகுப்தர் மூர்ச்சி அழுந்து விழுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவரை எழுப்புறார், முராரி முராரி எழுந்திரிங்க எழுந்திரிங்க, நான் உன்னுடைய பகவான் வந்திருக்கேன், நான் ஸ்ரீ ராமர் ராமர் வந்திருக்கேன், இங்கே பாரு உனக்கு பிரியமா லக்ஷ்மணன் இங்கே இருக்காரு, இங்கே பாரு உனக்காக இந்த நீ எப்படி சீதைக்காக மன வருத்தப்பட்டியோ அந்த சீதாதேவி இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு ஸ்ரீ ராம லக்ஷ்மண சீதாதேவியாக தரிசனம் கொடுக்குறார். அப்போது முராரிகுப்தர் எழுந்துச்சு அவர் அங்கே பார்க்கும்பொழுது அங்கே எண்ணற்ற வானர சேனைகள் சுக்ரீவன் நல நீல எல்லாம் இருக்கிறதும் பார்த்தார். அதே சமயம் அவரும் அங்கே ஹனுமானுடைய ரூபத்திலேருந்து அவருக்கு சேவை செய்கிறதும் பார்க்குறார். இதெல்லாமே இந்த அற்புதமான நிலைகளை முராரிகுப்தருக்கு சைத்தன்ய மகாபிரபு காமிக்கிறார். அப்போ முராரிகுப்தர் கண்களில் கண்ணீர் மல்க அவர் தன்னுடைய ராமச்சந்திர பகவானுக்கு ஆராதனை பண்ணி அவர் வழிபடுறார். இப்படி அவர் தொடர்ந்து அவருடைய புகழ் பாடிந்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு புகழை பாடுறார். அதுக்கப்புறம் ஒரு சமயம் முராரிகுப்தர் சில சமயம் சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து ஸ்லோகங்களை பாடுவார். சில சமயங்கள் அவரே ரொம்ப அழகாக கீர்த்தனம் செய்து சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவார். அவர் நிறைய கவிதைகள் எழுதியும் சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவார்னு சைத்தன்ய சரித்ராமிருதம் 1வது காண்டம் 17வது அத்தியாயம் 1வது காண்டம் ஆதிலீலை 17வது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்திலையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு முராரிகுப்தர் வந்து நாராயணனாக தரிசனம் கொடுக்குறார். நான்கு கரங்குள்ள நாராயணமூர்த்தியாக தரிசனம் கொடுக்குறார் ஸ்ரீவாஸ்தாக்கருடைய வீட்டில். அப்போது சைத்தன்ய மகாபிரபு கருடர் கருடன் கூப்பிடுறார், கருடன் இங்கே வரணும், கருடன் இங்கே வரணும், கருடன் இங்கே கருடன் இங்கேன்னு கூப்பிட்றார். அப்போ உடனே முராரிகுப்தர் உள்ள தூய்மையான பிரேமத்தினால அவர் தன்னை கருடனாக பாவிச்சுன்றார். கருடனாக பாவிச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபுவுடைய முதுகில் தாங்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு அவர் மேலே ஏறி சவாரி செய்கிறதா 20வது அத்தியாயத்தில் சைத்தன்ய பாகவத் மத்திய காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத்ரி ரத்னாகர்கிற புத்தகத்திலையும் அதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவும் முராரிகுப்தரும் எப்படி அன்னைக்கு அந்த லீலையை புரிஞ்சாங்க. இன்னொரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு கூட, நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ முராரிகுப்தர் நேராக வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு நமஸ்காரம் செய்வார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், இது சரியா, இது தவறு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ முராரிகுப்தருக்கு புரியாது, என்னடா சைத்தன்ய மகாபிரபு நான் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் யோசிப்பார். அன்று இரவு அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப அற்புதமான ஒரு கனவு காண்வார். அதில் வந்து நித்யானந்த பிரபு பலராமராக இருக்கார், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணராக இருக்கார். நித்யானந்த பிரபு என்ற பலராமரோட ரூபத்தில் கிருஷ்ணருக்கு வெண்சாமரம் வீசின்னு இருக்கார். அதை பார்த்த உடனே அப்போதான் முராரிகுப்தருக்கு புரியுது, சைத்தன்ய மகாபிரபு என்ன அறிவுறுத்துறாருன்னா, முதல் நித்யானந்த பிரபு என்ன கூட இருக்கும்போது அவருக்கு நீ முதல் நமஸ்காரம் செய்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு நமஸ்காரம், அதுதான் மரியாதை. நித்யானந்த பிரபு நமஸ்காரம் செய்யாமல் நீ எனக்கு நமஸ்காரம் செய்தது அவ்வளோ மரியாதையான செயல் இல்லை அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு அவங்க சுட்டி காமிக்கிறார். இந்த லீலையின் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு என்ன சுட்டி காமிக்கிறாருன்னா, நித்யானந்த பிரபு குரு தத்துவம், அவர் தான் பரம் குருவாக சொல்லப்படுறார், ஆதி குரு அவர் தான். இப்போ குருவை சந்தோஷப்படுத்தாமல் குருவை வழிபடாமல் பகவான்கிட்ட வர்றதை வந்து அவர் விரும்ப மாட்டாங்கிறதை இந்த லீலையில மூலமாக சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். இன்னொரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு முராரிகுப்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் பிரசாதம் உண்டதுக்கப்புறம் பான் சாப்பிடுவார். அந்த பானை வந்து அவர் சுவைச்சிருந்த பானை அப்படியே அந்த மகா பிரசாதத்தை எடுத்து முராரிகுப்தருக்கு கொடுத்தார். அதை சுவைச்சு முராரிகுப்தர் ஆனந்தம் அடைகிறார். இன்னொரு சமயம் முராரிகுப்தர் சைத்தன்ய மகாபிரபு மேல பிரியத்தினால அவர் எப்பவுமே வந்து சைத்தன்ய மகாபிரபு நினைவில் இருப்பார். சில சமயம் ஒரு பிரசாதம் தயார் பண்ணி அதை பகவானுக்கு படைப்பார். ஒரு சமயம் முரளி கிருஷ்ணத்துடைய மனைவிட்ட நெய் சாதம் பண்ண சொல்லி, பிரசாதம் போவா தயார் பண்ண சொல்லி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றார். அப்போ அவருடைய மனைவியும் நெய் சாதம் தயார் பண்றாங்க. அதில் நிறைய நெய் விட்டு ரொம்ப விசேஷமா அந்த நெய் சாதம் தயார் பண்ணி அந்த முரளி கிருஷ்ணர் தன்னுடைய தூய்மையான பிரேமத்தினால அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறார். அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த போகாவை எடுத்து அவர் மேலே எரியும் பொழுது அது அப்படியே பகவானால் ஏற்றுக்கொள்ளப்படுது. கிருஷ்ணர் அந்த போகாவை ஏற்றுக்கொள்றார். அது வந்து முரளி கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைகிறார். ஆனால் இந்த லீலை நடக்கும்போது அவர் வீட்டில் இந்த லீலை நடக்கும்போது சைத்தன்ய மகாப்பிரபு அங்கே இல்லை. அடுத்த நாள் காலையில் சைத்தன்ய மகாப்பிரபு அவங்க வீட்டுக்கு வருவார். அவர் வரும்போதே சொல்லிட்டு வருவார், முராரி எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இன்டைஜஷன் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஜீரணமாகலை, ஏன்னா நீ நேற்று எனக்கு நிறைய நெய் சாதம் கொடுத்துட்ட, அந்த நெய் சாதம் நிறைய சாப்பிட்டு நீ அன்போடு கொடுத்ததுனால என்னால் அதை மறுக்க முடியல, நான் எனக்கு நீ நிறைய நிறைய கொடுத்துட்டதுனால நான் நிறைய அந்த நெய் சாதம் சாப்பிட்டேன், எனக்கு இப்போ இன்டைஜஷன் ஆயிடுச்சு, அந்த டைஜஷன் போகணும், அதுக்கு நீ தான் மருந்து கொடுக்கணும், ஏன்னா நீ ஒரு வைத்தியம் தானே, அதனால தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், அதுக்கு நீ மருந்து கொடுக்கணும்னு சொல்கிறார். அப்போ முரளி குப்தர் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு. நான் இங்கே நேற்று நான் போகா கொடுக்கும்போது சைத்தன்ய மகாப்பிரபு இங்கே இல்லை, அப்போ சைத்தன்ய மகாப்பிரபுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய போகா ஏற்றுருக்காருன்னு அவர் பிரமிச்சு போய் நிற்கும்போது அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு என்ன பண்ணுறாருன்னா, இந்த அஜீரணத்துக்கு என்ன மருந்துன்னா முரளி குப்தருடைய அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த பானையிலேருந்து தண்ணீர் எடுத்து அந்த 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 லோட்டா அவர் பயன்படுத்தி லோட்டா அப்படியே எடுத்து சைத்தன்ய மகாப்பிரபு அந்த தண்ணி எடுத்து குடிப்பார். அதை பார்த்தோன்னே முரளி குப்தர் மயங்கி கீழே உளறார். சைத்தன்ய மகாப்பிரபு என்னுடைய நான் பயன்படுத்தக்கூடிய தண்ணி குடிக்கூடிய பானை எடுத்து சைத்தன்யாவை பயன்படுத்துறேன்னு சொல்லி முரளி குப்தர் மயங்கி விழுந்துருவார். அப்போ அங்கே கூடியிருந்த மற்ற வைஷ்ணவர்கள் சைத்தன்யாவுடைய அந்த ஒரு முரளி குப்தருக்கும் அவருக்கும் உள்ள அன்பு பரிமாற்றத்தை பார்த்து அவங்க எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க. எல்லா பக்தர்களும் ரொம்ப சைத்தன்யாவுடைய அந்த லீலையை பார்த்து பிரமிச்சு போயினாங்க. இந்த லீலையும் சைத்தன்ய பாகவதம் ரெண்டாவது காண்டத்தில் 20வது அத்தியாயத்தில் 69-71 ஸ்லோகங்களில் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. இப்படி முரளி குப்தர் தன்னுடைய லீலைகளில் சைத்தன்ய மகாப்பிரபுடைய லீலைகளில் தன்னுடைய அன்பு பிரேமத்தை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வெளிப்படுத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, முரளி குப்தர் என்ன மனதில் நினைச்சார்னா, எப்பவுமே பகவான் இந்த உலகத்தில் தோன்றார், அவர் தோன்றும்போது தன்னுடைய சகாக்களையும் இங்கே வரவழைக்கிறார், அதுக்கப்புறம் அவர் இந்த லீலையை முடிச்சுட்டு போகும்போது தன்னுடைய சகாக்களையும் தன் கூட கூட்டின்னு போயிடுறார். இப்படி ராமச்சந்திர பகவான வந்தப்போ அவர் அயோத்தியா வாசிகள் எல்லாம் தன் கூட கூட்டின்னு போனார். சில சமயங்களில் அவர் முன்னாடி போயிடுறார், அவருடைய சகாக்கள்லாம் பின்னாடி போக வேண்டியதாக இருக்கு. அப்போ இப்போ சைத்தன்ய மகாப்பிரபு தோன்றியிருக்கார், ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய லீலையை முடித்து மறைஞ்சிட்டார்னா அவருடைய மறைவை என்னால் தாங்க முடியாது. அப்போ அவர் இந்த உலகத்திலேருந்து லீலையை முடித்து மறையிறதுக்கு முன்னாடி நான் இந்த உடலை மாற்றிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு ஷார்ப்பாக ஒரு நல்ல பட்டை கத்தி ஒன்று வாங்கி வச்சுருந்தார். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கத்தி வாங்கி வச்சுருந்தார். அந்த கத்தியினால் சைத்தன்ய மகாப்பிரபு போகிறதுக்கு முன்னாடி இந்த உடலை மாற்றிக்கணும்னு சொல்லி அவர் பத்திரமா பதுக்கி வச்சுருந்தார். அது வந்து சைத்தன்ய மகாப்பிரபு முழுமுதற் கடவுள் ஸ்வயம் பகவான், அவர் பரமாத்மா, அவருக்கு எல்லாருமே தெரியும் என்னென்ன பக்தருடைய மனதில் என்னென்ன இருக்குது, யாரா என்னென்ன உயிர்வாள் என்னென்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ முரளி குப்தர் சைத்தன்ய மகாபு முன்னாடி மறையணும்னு விரும்புகிறத சைத்தன்ய மகாபு விரும்பலை. உடனே அவசரமாக அங்கே வரார். வந்தோடனே முரளி குப்தர்கிட்ட சொல்கிறார், உங்களுடைய திட்டம் என்னென்னு எனக்கு தெரியும், அந்த கத்தி எங்கே வச்சுருக்கீங்க, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். முரளி குப்தரும் அவர் வேறு எதுவும் செய்ய முடியாமல் அந்த கத்தி எடுத்து மகாபிரபுட்ட கொடுத்தார். இது மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மகாபிரபுட்ட வேண்டிக்கிறார். இந்த லீலையும் பக்தி ரத்னாகர புஸ்தகத்தில் 12வது அலைகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் அவருக்கும் மகாபிரபுக்குள்ள ஒரு நெருக்கமான நிலை. மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு முரளி குப்தருடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கணும் விரும்பினார். முரளி குப்தர் எந்த அளவுக்கு பகவான் மேலே தூய் அன்பு வச்சுட்டு இருக்காரு. முரளி குப்தருடைய விசேஷம் என்ன, அவர் எப்பவுமே ராமநாம தோதிண்டே இருப்பார், ராமர் மேலே தூய்மையான பக்தி வச்சிருந்தார். அவருடைய இஷ்ட தேவதை, அவருக்கு ரொம்ப பிரியமான அவர் ராமர் தான் ஒரு மூச்சு, ராமர் தான் ஒரு ஆத்மா, ராமர் இல்லாமல் ஒரு நாள் உயிர் வாழ முடியாது, அந்தளவுக்கு அவர் ராமர் மேலே அன்பு வெளிப்படுத்திட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாப்பிரபு அவரை பரீட்சை பண்ணார். அவர் எப்படி பரீட்சை பண்ணார்னா, சைத்தன்ய மகாப்பிரபு சொன்னார், கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களில் கிருஷ்ணர் தான் ஸ்வயம் பகவான், எல்லாருக்கும் ஆதாரம் அவர் தான் சொல்லப்பட்டிருக்கு, மற்ற எல்லா விஷ்ணு தத்துவங்களும் அவருக்குள்ளே அடங்குறதா சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறது தான் உன்னதமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லக்கூடாது, நீங்கள் கிருஷ்ணநாமத்தை சொல்கிறது தான் உன்னதமானதுன்னு சொல்லி அவர் சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட, நீங்கள் இனிமேல் கிருஷ்ணநாமத்தை சொல்லணும்னு சொல்கிறார். அப்போது முரளி குப்தர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணநாமத்தை சொல்லணும்னு சொன்ன உடனே அவரால் அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் ராமநாமத்தை அவருடைய நாக்கு இயல்பாகவே ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தது. அப்போ அவர் அந்த இரவு என்ன நினைக்கிறாருன்னா, அந்த இரவு அவருக்கு தூக்கமே வரல. அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு என்னை வந்து கிருஷ்ண பக்தராக சொல்கிறார், கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்ல சொல்கிறார், ஆனால் என்னால் ராமநாமத்தை உச்சரிக்காமல் ராமரை வழிபடாமல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன், என்னால் வந்து நாளைக்கு நான் சைத்தன்யமாகவும் பார்க்கக்கூடிய தகுதி கிடையாது, ஏன்னா அவருடைய கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியல, அதனால் நான் இப்போவே இறந்து போன நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மரணம் வராதான்னு சொல்லி ராமத்தை வேண்டின்றார். ஓ ராமச்சந்திர பகவானே, என்னால் உங்களுடைய தாமரை பாதங்களை மறக்க முடியாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுடைய நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியும், அதனால் எனக்கு இப்போவே மரணம் வரணும்னு ராமத்தை வேண்டின்றார். அன்று இரவு அவர் தூங்காமல் ரொம்ப மனவேதனை பட்டுட்டே இருந்தார். அடுத்த நாள் காலையில் அவர் சைத்தன்ய மகாப்பிரபு சந்திக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு சந்திக்கும்போது முராரிகுப்தர் சொல்கிறார், என்னுடைய தலையை நான் எப்போ ராமுடைய பாதத்தில் சரண் பாதங்களில் அடைக்கலம் புகுந்துட்டேன், அது அந்த அவருடைய பாதத்தை என்னால் மறக்காமல் இருக்க முடியாது, அவருக்கு என்னால் சேவை பண்ணாமல் இருக்க முடியாது, அவர் நாமங்களை அவர் நாமங்கள் என்னால் உச்சரிக்காமல் இருக்க முடியாது, அதனால் எனக்கு என்னால் வந்து உங்களுடைய கட்டளை நிறைவேற்ற முடியல, நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த சனமே நான் இறந்துட்டேன்னா உங்கள் முன்னிலையில் இறந்துட்டா நான் உங்களுக்கு அபராதம் செய்ததாகாது, அதனால் எனக்கு மரணம் வந்து இப்போவே நான் இந்த உடலை உடனே வேண்டிக்கிறேன் அப்படின்னு சைத்தன்ய மகாப்பிரபு வந்து அவர் கண்ணீர் மல்க தன்னுடைய தூய்மையான பக்தியை வெளிப்படுத்துகிறார். அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு அவர் கட்டி தழுவின்றார். முராரிகுப்தர் கட்டி தழுவி சொல்கிறார், முராரிகுப்தா வெறுமனே நீங்கள் வந்து இந்த ராமர் மேலே எந்த அளவுக்கு பக்தி வச்சுட்டுருக்கீங்கன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதா செய்தேன், ஏன்னா உங்களால் ராமரை மறக்க முடியாது, ஏன்னா நீங்கள் ஹனுமான், நீங்கள் ராமலீலையில் ஹனுமான் இருக்கீங்க, இப்போ வந்து நீங்கள் முராரிகுப்தரா இந்த சைத்தன்ய லீலையில் இருக்கீங்க, அதனால் உங்களால் நாக்கு இயல்பாகவே ராமநாமத்தை உச்சரிக்கும், ராமரை பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியாது, ராமநாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த உங்களுடைய இந்த இஷ்ட தேவதையான இந்த பகவானுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், நீங்கள் எந்தளவுக்கு ராமருடைய பக்தியில் தூய்மையாக பக்தி தொண்டு ஆற்றுறீங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான இந்த லீலையை நான் புரிஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு அங்கே இன்னொரு உதாரணத்தையும் மேற்கோள் காமிக்கிறார். சனாதன் கோசாமியும் ரூப கோசாமியும் அனுப்பமா மூணு பேரும் சைத்தன்ய மகாப்பிரபு சந்திக்கிறதுக்காக வருவாங்க ராம்கேலியில். அப்போ சனாதன் கோசாமி சொல்லுவார், அனுப்பமா வந்து ஒரு ராம பக்தர், அவர் எப்பவுமே ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கார், ராமர் அவரால் மறக்க முடியாது அப்படிங்கிறத சனாதன் கோசாமி சைத்தன்ய மகாப்பிரபு சொல்றார். அப்போ சைத்தன்ய மகாப்பிரபு அனுப்பமாவை ரொம்ப புகழ்ந்து பாடுறார். அப்போ அந்த லீலையை சைத்தன்ய மகாப்பிரபு ஞாபகப்படுத்திக்கிறார், எப்படி அனுப்பமாவுக்கு வந்து ராமர் மேல தூய்மையான அன்பு இருந்ததோ அதுக்கு அது போல உங்களுக்கும் அவர் மேலே ஒரு தூய்மையான அன்பு இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து உங்களை பக்தியிலேருந்து உங்களால் கட்டிப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். இந்த லீலைகள் சைத்தன்ய சரித்தாமிரதம் 2வது அத்தியாயம் 15வது காண்டம் 15வது அத்தியாயத்தில் 149-151 ஸ்லோகங்களில் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீநாதே ஜானகி நாதே சாபே தே பரமாத்மனி சத்யாகி மாம சர்வாஸ்வோ ராம கமல லோச்சன. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைத்திர மகாப்பிரபுட்ட மகாப்பிரபு எனக்கு வந்து ஸ்ரீநாதன் நாராயணன் இருக்காரு, ராமர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தாலும் என்னால் வந்து ராமருடைய ரூபத்தை என்னால் மறக்க முடியாது, அவருடைய கண்கள் வந்து தாமரை இதழ் போல விரிஞ்சிருக்கும், அப்பேற்பட்ட ராமரை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சைத்திர மகாப்பிரபு சொன்னதா அந்த ஸ்லோகம் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. அது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் சைத்தன்ய மகாப்பிரபு பரிசோதனை பண்ணார், அந்த முராரிகுப்தரை வந்து பரீட்சை பண்ணார்னு சைத்தன்ய சரிதாமிரதம் 3வது அத்தியாயம் 4வது காண்டம் 4வது அத்தியாயம் 45-46 ஸ்லோகங்களில் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு அடிக்கடி என்ன சொல்வார்னா, முராரிகுப்தர் வந்து ஒரு பணிவுக்கு ரொம்ப உயர்ந்த பணிவான ஒரு பக்தர் அப்படிங்கிறதும் சைத்தன்ய மகாப்பிரபு அடிக்கடி சொல்வார்னு சகாக்கள்கிட்ட. சில சமயம் சைத்தன்ய மகாப்பிரபு வந்து அவர் நிமாய் பண்டிதர் இருந்தப்போ அவர்கிட்ட வாதம் செய்திருந்தாலும், அவர் சீனியர், அவருக்கு அவருடைய மூத்த மாணவராக இருந்தாலும் அவர்கிட்ட வாதம் செய்து அவர் ஜெயித்தாலும் முராரி பண்டிதர் அதனால் வருத்தம் அடைய மாட்டார். அவருடைய அந்த நிமாய் பண்டிதர் அழகை பார்த்தோன்னே அவர் அதில் அதனால் மயங்க அந்த அழகில் மயங்கி அவர் அதை அப்படியே மறந்துடுவார். இப்படி அவங்களுடைய இந்த நிமாய் பண்டிதர் லீலையில் ஒரு சமயம் முராரிகுப்தரும் சைத்தன்ய மகாப்பிரபு நிமாய் பண்டிதரும் தர்க்கம் பண்ணிக்கிறாங்க. அந்த தர்க்கம் என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப தீவிரமாயிடுது. ரெண்டு பேருக்கும் நிமாய் பண்டிதர் வேணுனே முராரிகுப்தர்கிட்ட போய் தர்க்கம் செய்கிறார். தர்க்கம் செய்து அது ரொம்ப வாக்குவாதமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் தள்ளி தள்ளி அப்படி சண்டை போட்டுட்டே வராங்க, ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி விட்டுட்டே வராங்க. அப்படி அவங்க கங்கை கரை பக்கம் வந்து அந்த புழுதியெல்லாம் விழுந்து கடைசியில் கங்கையில் போய் குதித்து அங்கே உள்ள தண்ணீர் எல்லாம் கலக்கி அந்த குளத்தை கங்கை நதியை வந்து மணலெல்லாம் மேலே வர மாதிரி மட்டெல்லாம் மேலே வர மாதிரி கலக்கிடுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க, இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே பெண்கள்லாம் வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு போக முடியல, வீட்டுக்கு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியல, பிராமணர்கள் குளிக்க வந்து குளிக்க முடியல, எல்லாமே அப்படி பிரமிச்சு போய் நின்று பார்த்துருந்தாங்க அந்த லீலை. அப்படியும் சைத்தன்ய பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செய்யும்போது நம் முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி முகுந்த தத்த முராரி குப்தர் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து ஸ்லோகங்களை பாடி சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவார். அவர் சைத்தன்ய மகாபிரபு மேலும் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் முன்னாடி வந்து கீர்த்தன பாடி நர்த்தனம் செய்வார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பண்ணி துள்ளி குதித்து அவர் நர்த்தனம் செய்து சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்துவார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சைத்தன்ய மகாபிரபு கத்வால போய் சன்னியாசம் எடுத்துட்டார். அவர் சன்னியாசம் எடுத்து தன்னுடைய தலைமுடியெல்லாம் சவரம் பண்ணிட்டு சேவை பண்ணிக்கும் பொழுது முராரி குப்தர் ஒரு குழந்தை எப்படி அழுமோ அந்த மாதிரி சைத்தன்யமாவுடைய அந்த சன்னியாச லீலையில கலந்துட்டு அவர் ஒரு குழந்தை ஆகிற மாதிரி ஒரு குழந்தையோட பாவத்தை வெளிப்படுத்தினார் சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்யமாவுடைய லீலைகளை முதல் முதல் எழுத்து வழியில் கொடுத்தது முராரி குப்தர் தான். ஸ்ரீ சைத்தன்ய சரித்த மகா மகாமிருதா ஸ்ரீ சைத்தன்ய சரித்த மகாமிருதாங்கிற புத்தகத்தை வந்து முதல் முதல் முராரி குப்தர் தான் கொடுத்தார். அவர் வந்து சைத்தன்யமாவுடைய பால்ய லீலையில கலந்துட்டதை சைத்தன்ய சரிதாமிருதம் ஒன்றாவது ஆதி லீலை பத்தாவது அத்தியாயம் 56வது ஸ்லோகத்திலும் மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கு. சைத்தன்யமா அப்படி முராரி குப்தருக்கு எப்படி தன்னுடைய கருணையை வழங்கினார் அப்படிங்கிறது இன்னொரு லீலையும் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய மகாபிரபு நிம்மாய் பண்டிதாக இருந்தப்போ அவர் தெருக்கல்ல பசங்கள் கூட விளையாடிட்டு இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு நிம்மாய் பண்டித தெருக்கல்ல பசங்க கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் ஓடி பிடிச்சு விளையாடி இந்த மண்ணெல்லாம் மேலே பூசிட்டு அந்த மண்ணுள்ள பொழுதுகள்லாம் அலங்கரிக்கப்பட்டு நிம்மாய் பண்டிதர் விளையாடிட்டு இருக்கும்போது முராரி குப்தர் மற்ற மாணவர்களோட அந்த தெரு வழியாக நடந்து வரார். அப்படி தெரு வழியாக நடந்து வரும்போது அவர் நிம்மாய் பண்டிதரை பார்க்கிறார். பார்த்தாலும் அவர் அப்படியே இவங்களோட இந்த மாணவர் கூட பேசிட்டு வரார். பேசிட்டு வரும்போது ஞான யோக ஞான மார்க்கத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக விஸ்தாரமாக பேசிட்டு வரார். பேசிட்டு வந்து அவர் அந்த கங்கை கரையில் உட்காந்துட்டு மற்ற மாணவர்களோட ஞான யோகத்தை பற்றியும் கர்ம யோகத்தை பற்றியும் விவாதம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது நிமாய் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ நிமாய் பண்டிதர் என்ன பண்ணார்னா, இந்த முராரி குப்தர் பிற்காலத்தில் ஒரு பெரிய மருத்துவராக வரப்போகிறார், இவர் வந்து இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கார், நம்ம கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட போய் விளையாடலான்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார்னா, நிமாய் பண்டிதர் தன்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். இந்த நண்பர்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் பேசும்போது இவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். அவர் சொல்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவார். சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ இவருக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இவர் வந்து இந்த கர்ம யோகத்தை பற்றியும் ஞான யோகத்தை பற்றி பேசும்போது சைத்தன்ய மகாபிரபு அங்கேருந்து தன்னுடைய நண்பரோட கேள்வி பண்ணி விளையாடிட்டு அதை வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி அதை திரும்ப திரும்ப அதே அவர் சொல்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப இவர் சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ முராரி குப்தர் கோபம் வந்துடும், பயங்கரமான கோபம் வந்துடும். இந்த நிமாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு அகங்காரம், இந்த சின்ன பையனாக இருந்துட்டு இவர் நம்ம பேசுறதெல்லாம் வந்து லிமிட்டேட் பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு, இப்படி நவதீபத்தில் வந்து ஏன் தான் இப்படி இருக்காரு, இவர் தொல்லையே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி முராரி குப்தர் சொல்லுவாராம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்ணுறது சொல்லுவாராம், போங்க போங்க, இன்றைக்கி மதியம் நீங்கள் உணவு லஞ்சு பிரசாதம் சாப்பிடுவீங்களே, நீங்கள் லஞ்சு சாப்பிடும்போது நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். நீ என்ன செய்திட முடியும், நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு முராரி குப்தரோட வீட்டுக்கு போயிடுவார். அப்போ முராரி குப்தர் தன்னுடைய வீட்டில் போயிட்டு தன்னுடைய மனைவி அன்னி அவங்களுக்கு பிரசாதம் பரிமாறுறாங்க. அப்போ அவள் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டுருக்கேன். அப்போ பிரசாதம் சாப்பிட்டுருக்கும்போது வீட்டு வாசலில் வந்து யாரோ முராரி 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 அப்படின்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்டார். உடனே அவர் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறார், நிமாய் பண்டிதர் வந்திருக்கார். வந்து ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த பையன் காலையில் சொன்னால் மதியம் நான் வந்து நான் யாருன்னு உன்னை காமிக்கிறேன்னு வந்திருக்கான், என்ன செய்ய போகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அப்போ நிம்மாய் பண்டிதர் எப்போ வந்திருக்காருன்னா, ரொம்ப அழகாக அலங்காரம் செய்துட்டு அவர் தலையில் ஒரு அழகான தர்பன் கட்டியிருக்கார், அவர் அழகான ஆரணங்கள் மாலை அணிஞ்சிருக்கார், ரொம்ப அழகாக ரொம்ப தேஜஸாக இருக்கார் நிம்மாய் பண்டிதர். அப்போ சொல்கிறாராம் முராரி குப்தர்கிட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உட்காந்து பிரசாதம் சாப்பிடுங்க, ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போதா வந்தேன், நீங்கள் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர் பிரசாதம் சாப்பிட சொல்கிறார். பிரசாதம் சாப்பிட எதிக்க வேண்டாம், நீங்கள் உட்காந்து பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் உட்காராருக்கார். அப்போ இவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கார் நிம்மாய் பண்டிதரை. அப்போது நிம்மாய் பண்டிதர் என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கே நின்று அவருடைய பிரசாத பிளேட்டில் யூரின் பாஸ் பண்ணிடுவாராம். அவருடைய பிரசாத பிளேட்டில் ஃபுல்லாக யூரின் போயிடுவார். இது பார்த்தோன்னே சீச்சி சீச்சி என்னது என்னது நிம்மாய் என்ன பண்ணு என்ன காரியம் பண்ணு, நீ என்னுடைய பிரசாத பிளேட்டில் ஏன் அசுத்தம் பண்ணுற, என்ன காரியம் பண்ணு, நீ சீச்சி சீ இது ரொம்ப அசுத்தம் அசுத்தம், என்ன என்ன காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு நிம்மாய் பண்ணது அவர்கிட்ட பேசுகிறார், என்ன தைரியம் இருந்தால் உனக்கு வந்து நீ வந்து கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் பற்றி பேசுவேன், பக்தி யோகம் தான் உன்னதமானது, பக்தி தொண்டு செய்யறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறது உன்னதமானது, இந்த உலகத்திலே வந்து கர்மயோகமோ ஞான யோகமோ அவ்வளோ உன்னதமானது கிடையாது, அதை நீ வந்து உன்னுடைய நண்பர்களுடையும் மற்ற மாணவர்களையும் அதை பற்றி பேசிட்டு இருக்க, இனிமேல் இந்த மாதிரி காரியம் செய்யவே கூடாது. பக்தி தொண்டு உன்னதமானது, பக்தி தொண்டு எடுத்துட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பக்தி சேவை பண்ணி அவருடைய சரண பாதங்களில் சரணடைகிறது தான் உன்னதமானது. இதை நீ முதல் தெரிஞ்சுக்கோ, இதை தெரிஞ்சிக்காம நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சைத்தன் மாப்பு அவருக்கு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறார். அப்போ முராரி குப்தர் பயங்கர ஆச்சரியமாயிருது, என்னடா அது, நிமாய் பண்டிதர் இவ்வளோ ஒரு சின்ன பையன் இவர் வாயிலிருந்து இவ்வளவு மகத்தான பக்தி தொண்டு, அதாவது பக்தி சேவையை பற்றி இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. இவர் ஒருவேளை ஒரு ஸ்வயம் பகவானா இருக்குமோ, அந்த பகவானே சச்சி மாதாவுடைய வீட்டில் ஜெகநாதர் வீட்டில் தோன்றியிருப்பாரோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார். ஆச்சரியப்பட்டு உடனே அவர் ஜெகநாதேஸ்வரோட வீட்டுக்கு ஓடி வர்றார். அங்கே வீட்டில் வந்து பார்த்தா நிமாய் பண்டிதரை வந்து யார் மடியில் வச்சுக்கிறதுன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஜெகநாத மிஸ்ரை சொல்ல நான் தான் மடியில் வச்சுக்குவேன் அந்த குழந்தையன்னு, சச்சி மாதா சொல்ல நான் தான் மடியில் வச்சுக்குவேன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் அவரை மாறி மாறி நான் வச்சுக்குவேன் நீ வச்சுக்குவேன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது சைத்தன் மாபு சிரிச்சுட்டு இருக்கார், அவருக்கு மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரமிச்சு போடுறாரு, இந்த நிமாய் பண்டிதர் தானே இப்போ என் வீட்டுக்கு வந்தது, என் வீட்டில் வந்து என்னுடைய பிரசாத பிளேட்டில் யூரின் பாஸ் பண்ணிட்டு எனக்கு பக்தி தொண்டை பற்றி உயர்ந்த தத்துவங்களை போதிச்சது, அந்த நிமாய் இங்கே ஒரு குழந்தையா இருக்காரு, இது இது என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு நேராக அவர் சாந்திப்பூரில் வந்து அத்வைத ஆச்சாரியோட வீட்டுக்கு ஓடி வர்றார். அத்வைத ஆச்சாரிய வீட்டில் ஓடி வந்து அவர் நடந்த சம்பவங்களை சொல்கிறார். நிமாய் பண்டிதத்தோட வீட்டுக்கு வந்தது, பக்தி தொண்டை குறித்து போதிச்சது, அதெல்லாம் சொல்லும்போது அத்வைத ஆச்சாரியை கேட்ட உடனே ஹரிபோ 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 ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய், கௌரங்க மகாபிரபு கி ஜாய், என்னுடைய பிரார்த்தனை வீண் போகலை, என்னுடைய பிரார்த்தனை வீண் போகலை, முராரி நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க, நீ அந்த சாஸ்திர ஸ்வயம் பகவானே பார்த்துருக்க, அந்த ஸ்வயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இந்த கலியுகத்தில் எல்லா கட்டுந்த ஆத்மாக்களையும் விடுவிக்கிறதுக்காக நிமாய் பண்டிதரா சைத்தன்ய மகாபிரபுவா சச்சி மாதா வீட்டில் தவழ்ந்துட்டுருக்க, இது இது உண்மையாயிடுச்சு, இந்த சம்பவத்தின் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றுங்க ஊர்ஜிதம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அத்வைதாச்சாரியார் முராரி குப்தரை கட்டி தழுவிண்டு அவர் மேலே தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றம் செய்திருக்கிறாங்க. அத்வைதாச்சாரியரும் முராரி குப்தரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டு தெளிவுண்டு அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. எப்படி சைத்தன்ய மகாபிரபு தன்னை சகால்கள் கூட எப்பவுமே தூய்மையான அன்பு பரிமாற்றம் செய்திருக்காங்க. முராரி குப்தர் ஒரு தூய்மையான வைஷ்ணவர் தான், ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவர் மூலமாக அவர் அந்த மாதிரி பேச வச்சு அவரை வந்து ஞானயோகம் பேச மாதிரி பேச வச்சு அவர் மூலமாக நான் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கேன்னு அவருக்கு உணர வைக்கிறார். முராரி குப்தரும் சைத்தன்யமாப்புடைய அந்த தோற்றத்தை அவருடைய ரூபத்தையும் அவருடைய லீலைகளையும் நினச்சி மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி எப்பவுமே முராரி குப்தர் வந்து சைத்தன்யமாப்புடைய அன்பு பரிமாற்றம் செய்கிறார். சைத்தன்யமாப்பு சன்னியாசம் எடுத்துட்டு பூரியில் வந்து தன்னுடைய பூரியை தன்னுடைய தலைமையகமாக வச்சுட்டு அங்கே தங்கினதுக்கப்புறம் முராரி குப்தரும் அவருடைய மனைவியும் வருஷ வருஷம் வந்து அங்கே ரத யாத்திரை உற்சவத்திலையும் கலந்துட்டு சைத்தன்யமாப்புடைய சங்கத்தையும் எடுத்துட்டு அவருடைய அன்பு பரிமாற்றத்துக்கு அவங்களோட அன்பு பரிமாறிக்கிறாங்க. இப்படி முராரி குப்தர் வந்து ஒரு தூய்மையான வைஷ்ணவர். அவர் வந்து ஹரிநாம ராமருடைய நாமத்தை எப்பவுமே உச்சரிச்சுட்டு இருந்தார். அவர் அவருடைய இஷ்ட தேவதமான ராமரத்தோடைய மனதில் எப்பவுமே தாங்கிட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் மேலே சைத்தன்யமாப்புனால புகழப்பட்டார். சைத்தன்யமாப்புடைய நித்தியமான அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தார். அந்த முராரி குப்தருடைய காரணமற்ற கருணை நமக்கு வேணும்னு அவர்கிட்ட பிரார்த்திப்போம். ஏன்னா முராரி குப்தர் போன்ற வைஷ்ணவ முந்தைய வைஷ்ணவ ஆச்சாரியருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவங்களுடைய கருணை இல்லாமல் நம்ம பக்தி தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது. சைத்தன்யமாப்புடைய கருணை நமக்கு வேணும்னா அவருடைய சகாக்களுடைய கருணை நமக்கு வேணும். அதனால் நம்ம எல்லாருமே இன்று முராரி குப்தருடைய கருணைக்கு வேண்டி பிரார்த்திப்போம். அவர் மாதிரி நமக்கும் பகவான் மேலே தூய்மையான அன்பு வரணும். நம்மளும் பகவானுடைய சரண் பாதங்களை தாமரை பாதங்களை மறக்கக்கூடாது. நம்மளும் தொடர்ந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். நம்மளும் இடையராது ஹரிநாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து நம்மளும் சைத்தன்யமாப்பிய அன்புக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி முராரி குப்தரை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவருடைய கருணை நமக்கு கட்டாயம் கிடைக்குங்கிறதுல நம்ம நம்புறோம். ஜாய் ஸ்ரீ முராரி குப்தர் கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜாய் கோர் பிரேமானந்த்.